பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை பணிகிறோம், தொழுகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய உயிரையே எங்களுக்காக தந்து எங்களை ரட்சித்த தேவனுடைய குமாரனே, சபையிலே உம் திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என்றும் மன்றாடுகிறோம் தேவர். இந்த நாளில் உங்களுடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை உள்ளான மனுஷனை நீர் குணமாக்கும், செப்பனிடும், சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள்ளே கரிய செய். தேவ நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தேவ பயம் எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் குடிகொள்ளட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த வேண்டும், தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார். லண்டன்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகிமை திருச்சபை போதகர் பாஸ்டர் சந்திரன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்காங்க. இதனால கர்த்தருடைய ஊழியத்தை தபத்திலே செய்யும்படி நான் அவரை அன்போடு அழைக்கிறேன். அவர் தேவசித்து உங்கள் கரங்களை தட்டி அவரை உற்சாகமாய் அன்பாய் நாம் அழைப்போம்.
பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்ல அன்பான வாழ்த்துக்களை எங்களுடைய திருச்சபை சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் நாங்கள் கொண்டு வருகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான பாஸ்டர் சிவசி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சக ஊழியர்களுக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உபாகமம் 1:11 சொல்லுகிறபடி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும் படிக்கும் உங்களுடைய பிதாக்களின் தேவன் கட்டளையிட்டபடியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நல்ல நாளிலுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தையை அல்லது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்படியா வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் பேருடைய கைதான் உயருது, சரியா? எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க? சார், எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய வந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேகர் சபைகளை பார்த்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், செய்தியை கேட்க வேண்டும், பாட வேண்டும் என்று வருவார்கள். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிற பொழுது நாம் செவி கொடுக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வருகிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அதுக்கு தான் பில்லி கிரஹாம், சுவிசேஷர் பில்லி கிரஹாம் சொல்லுவார்கள், ஒரு சபையில 100 பேர் இருந்தால் உண்மையாவே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அப்படியே தேவனுக்கென்றே சரண்டர் ஆகிறவர்கள் 20 பேர் தான் சொல்லுவார்கள். 100 பேர்ல 20 பேர். அவன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில் எல்லாரும் நீங்க கீழ்ப்படுகிறவர்கள். சொல்லுங்க எல்லாரும், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் பெறுது, சின்ன ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் பெறுகிறது, அதை சொல்லி தேவனுடைய செய்திக்கு போகலாம் நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வேண்டும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி சீரியஸா இருக்கிறத நான் பார்க்கிறேன், சரியா? சரி, அப்படியே ஒரு 3-4 போதகர்கள் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகோதரன், அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சல். நான் ஊழியம் செய்யணும். ஊழியம் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும், வசனத்தை பேசணும், பிரசங்கம் பண்ணணும் என்ற ஒரு விருப்பம். அப்ப பல ஊழியக்காரர்கள் போய் கேட்டார், நானும் மெசேஜ் கொடுக்கணும், எனக்கு சான்ஸ் தாங்க அப்படி பண்ணி கேட்டார். கேட்ட பொழுது சரி, ஒரு பாசம் முன்னுக்கு வந்துட்டார். சரி, ரொம்ப நாளா தானே கேட்கிறாரு, சரி ஒருக்கா கொடுத்து பாவம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப நாளா கேட்கிறாரு பாருங்க, அவே ஏமாத்த கூடாது. சரி ஓகே, விட்டுத்தான் பாப்போம். சரி, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேசுங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த பாசம் முன்னுக்கு வந்த. அப்ப பாச கேட்டாரா, நீங்க என்ன பேச போறீங்க, என்னத்தை குறிச்சு நீங்க பேச போறீங்க? அப்ப சொன்னாராம், இயேசு கிறிஸ்தனுடைய 2வது வருகையை குறிச்சு பேச போறேன், எனக்கு தெரியும், பேச தெரியும் அப்படின்ட்டு சொல்லி. அப்படியா? சரி, பாஸ்டர் பார்த்தாரு, ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து பேசுறது நல்லது, ஏன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம், ஆண்டவருக்கு ஒரு பயம், ஆண்டவர் வரப்போகிறார் என்ற ஒரு பயம் இருக்கும். சரி, நீங்க அப்படி பேசுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டார். அப்ப இந்த பேச போற இந்த இந்த சகோதரன் என்ன செய்தாரண்டா, அன்றையில இருந்து எப்ப இந்த பாச சொன்னாரோ அந்த நேரத்தில் இருந்து ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்ததான எல்லா குறிப்புகளையும் எடுத்து கொண்டு வச்சு பைபிளுக்கு எடுத்து வச்சுட்டு இப்ப எல்லாம் கொண்டு வச்சாச்சு, எல்லாம் குறிப்பு எழுதியாச்சு, இரவோட இரவா எழுதி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்திருந்தாச்சு. சர்ச்சுக்கு வந்திருந்து பாக்குற பார்த்த உடனே பாஸ்டர் சொல்றார், இன்றைக்கு ஒரு புதிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அவர் பேச வேண்டும் என்று கேட்டாரு, ஆகவே இந்த நாள் எங்களோட பேசுறதுக்கு அவர் வந்திருக்கிறார். எதை குறித்து பேச போகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை குறித்து பேச போறார். சரியா, அப்ப ஜனங்கள் எல்லாரும் நல்ல ஆவலா கேட்கறதுக்கு இருக்கிறாங்க, ஏன்னா இயேசு எப்ப வரப்போறான்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, எல்லா மார்க்கத்தினருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, இப்ப இயேசு வரப்போறார், அப்ப சரி இவரது தெளிவா பேச போறாரு அப்படி என்று சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் அப்படியே பின்னால இருந்தவங்க எல்லாம் அப்படி முன்னால வந்து அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தா இந்த பாஸ்டர் அப்படியே கால் பண்ணினார், சார் இந்த சகோதரன் வர்றாரு இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. சார் இவரும் நல்ல உற்சாகமா ஓடி வந்து அப்படியே பைபிள் எடுத்து திறந்து பிரசங்க குறிப்பு அப்படியே தேடினார். தேடினா இவர் பிரசங்க குறிப்பு தொலைஞ்சு போச்சு. என்ன தொலைஞ்சு போச்சு? பிரசங்க குறிப்பு இரவிரவா எழுதி வச்சார் பாருங்க, அந்த குண்டு அந்த அந்த எழுதின அந்த குறிப்பு தொலைஞ்சு போச்சு. இவரை பார்த்தாரு, என்ன செய்யறான்னு இவருக்கு ஒரு பயம். பாஸ்டர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், இரண்டாவது வருகை குறித்து பேசிட்டார், என்ன செய்யறது, ஜனங்கள் ஆவலா இருக்கிறாங்க, இன்னும் நல்ல ஜனங்கள் எல்லாம் நல்ல எமோஷனலா பின்னுக்கு இருந்தவங்க எல்லாம் நல்ல முன்னாடி இருக்கிறாங்க, ஏதோ இன்றைக்கு ஆண்டூர் வரப்போறாரு பேசுறாரு அப்படி அப்படி சொல்லி ரெடியா வந்து நிக்கிறாங்க. இவருடைய துண்டோ காண இல்ல, இவருடைய சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க, சரியா கஷ்டப்படுறாரு. இவரோ புது பிரசங்கியார், ஒன்றும் அதிகமா பேசவும் முடியாது, சரி என்று சொல்லி போட்டு வந்து பார்த்தார். சரி ஏதோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாராம், இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொன்னாராம் முதலாவது. அதை சொல்லி போட்டு ரெண்டாவது தடவை போய் பார்த்தாலும் ஒன்றையும் காணல, பேசுறது திரும்ப சொன்னார், இயேசு சீக்கிரம் வர்றார் அப்படி என்று சொல்லி அப்படியே சொல்லி சொல்லி மூன்று தடவை நாலு தடவை சொல்லி 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 பார்த்து கடைசி அவருக்கு கோபம் வந்துட்டு என்ன துண்டு தொலைஞ்சு போச்சு பாருங்க. திட்டிலிருந்து ஒரு குத்து குத்தினார் வலிபீடத்தில், இயேசு சீக்கிரம் வர்றார் அப்படி என்று சொல்லி குத்தின மாத்திரத்தில் அதை அப்படியே உடைஞ்சு அதை அப்படியே முன்னுக்கு விழுந்து இந்த பாஸ்டர் போய் இன்னொரு ஆள் இந்த மடியில போய் விழுந்துட்டார். சரியா, சிரிக்கவே மாட்டீங்களா? அப்ப இந்த அம்மாட்ட சொன்னாங்க, ஒரு அம்மா இந்த மடியில போய் விழுந்துட்டார். இவர் சொன்னாரா, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் தெரியாம வந்து விழுந்துட்டேன். அம்மா சொன்னாங்களா, இல்ல இல்ல நீங்க சொல்லித்தான் வந்து விழுந்தீங்க, ஏனென்ற நீங்க சொன்னி இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொன்னீங்களா, ஆனா இவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த மடியில விழுவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிட்டு அப்படின்னு சொல்லி. சரியா, அப்ப என்ன கேட்கணும் சொல்லி இந்த ஜனங்கள் வந்திருந்தாங்க, யாரோ ஒருவர் பேசணும், ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கணும் சொல்லி வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு ஏமாட்டமாய் போய்விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு ஏதோ ஒருவர் வந்து பிரசங்கம் பண்றாரல்ல, தேவனுடைய சபையிலே தேவன் வந்து பேச வேண்டும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. பலவிதமான மனிதருடைய பேச்சை கேட்டு கேட்டு புளிச்சு போய் சலிச்சு போய் ஏமாற்றம் அடைந்து இன்னைக்கு வந்திருந்தா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. சரி, கண்களை மூடி சூரியர் ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போகலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீங்கள் எவ்வளவு நல்லவர் ராஜா. ஆண்டவரே, எப்படியோ நாங்கள் வாழ்ந்தோம், ஊரில் ஒன்றும் கோத்திரத்தில் ஒன்றுமாய் ஆண்டவரே எங்களை பிடித்து பொறுக்கி எடுத்து உம்முடைய சுயரத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி வெளியேறப்பட்ட பணத்தினாலே வாங்க முடியாத பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாட்களுமாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கு அந்த அபிஷேகமானவர் எங்களுடைய பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான எழுதினதான வார்த்தைகளை ஆவியானவர் எங்களுக்கு விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியானது இந்த சபையாருக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் ஆண்டவரே ஊழியக்காரனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. பேசுகிறதான இந்த அடியான உம்முடைய சிலுவைக்கு பின்னதாக மறைத்துக் கொள்ளும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய சிந்தனைகள் ஆண்டவரே என்னுடைய செவிகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சரி, செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 28:15 வசனத்தை முதலாவது நாங்கள் கேட்போம், அதன் பின்னதாக 32 அதிகாரம், ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை கேட்கலாம்.
நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
அடுத்தது 32 அதிகாரம் 26 வசனம்.
அவர் நான் போகட்டும் அப்பொழுது பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் நாங்கள் ரெண்டு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதிலே தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு என்று சொல்லப்பட்டதான தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகின்ற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை இங்க வா, நீ என்ன செய், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவன், நான் என்ன செய்ய போன்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகின்றேன், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்றால், நீ எங்கெங்கெல்லாம் போகிறாயோ அந்த இடத்திலெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் அடுத்த ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். 26 வசனம், 32 அதிகாரம் 26 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவர் நான் போகட்டும், தேவன் சொல்லுகிறார் யாக்கோபை பார்த்து, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது. யாக்கோபை ஜெபிக்கிறார், எப்படியான சூழ்நிலையில ஜெபிக்கிறார் என்றால், தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவனுடைய சகோதரனாகிய ஏசா அவனை கொலை செய்யும்படியாக, இவனை மேற்கொள்ளும்படியாக ஏசா கடந்து வருகிறார். ஆனால் அந்த செய்தி யாக்கோபுக்கு அந்த செய்தி வருகிறது. வந்த பொழுது மிகவும் பயம். என்ன பயம் என்றால், ஒரு தடவை யாக்கோபு என்ன செய்து விட்டார் என்றால், தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி போட்டான். எதற்கு ஏமாற்றி போட்டான் என்றால், தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்த அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி, ஒரு கூலுக்காக ஏமாற்றி அதை பறித்துக் கொண்டான். சரி, அதுதான் போகட்டும். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் என்றால், யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈசாக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த யாக்கோபும் யாக்கோபுடைய தாயும் தாயாரும் சேர்ந்து தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றி போடுகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பறித்து போடுகிறார்கள். இதை நாம் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். இப்பொழுது தாயாகிய ரெபேக்காள் சொல்லுகிறாள், யாக்கோபே நீ என்ன செய், நான் என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன், உன்னை அவன் கொலை செய்ய போகின்றான், உன்னை அவன் பழிவாங்க போகின்றான், நீ என்ன செய், என்னுடைய சகோதரனாகிய லாபானுடைய வீட்டுக்கு நீ அங்கே போய் அங்கே அவனுடைய சகோதரி அவனுடைய குமாரத்திகளை நீ திருமணம் பண்ணிக்கொண்டு நீ அங்கே இருக்கிறது நல்லது. ஏனென்றால் உன்னுடைய சகோதரனை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ரெண்டு தடவை ஏமாட்டி போட்டாய், இப்பொழுது அவனுக்கு பயம். அதே போல அங்கே பயந்து லாபானிடத்துக்கு போகின்றார். நாங்கள் வாசிக்கின்றோம், எங்களுக்கு தெரியும், 7 வருடம் ஒரு ஸ்திரீக்காக வேலை செய்கிறார், லேயாளுக்காக வேலை செய்கிறார், அதுக்கு பிறகு ராகேலுக்காக வேலை செய்கிறார், 7 வருஷம், 14 வருஷம், அதன் பிறகு 6 வருஷம் வேலை செய்து ஏறத்தாழ 20 ஆண்டு காலங்கள் அங்கே லாபானோடு வேலை செய்ததன் பிறகு கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபே நீ இப்பொழுது என்ன செய், நீ மறுபடி உன்னுடைய தேசத்துக்கு போக வேண்டும், நீ அங்கே போகிற பொழுது நீ போ, நீ போகிற பொழுது நான் உன்னோடு கூட வருவேன், நான் ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கினுடைய தேவனாகிய சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தை சொல்லி அவனை அந்த தேசத்துக்கு மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். கூப்பிடுகிற பொழுது இவன் அதன் சத்தத்தை கேட்கிறான். இப்பொழுது அந்த இடத்தில் நின்றால், லாபானோடு நின்றால் ஆண்டவர் அடி போடுவார், ஆண்டவருக்கு தப்ப முடியாது. ஆனால் இப்பொழுது ஏசாவிடத்துக்கு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தால் இங்கே சகோதரன் கொலை செய்து போடுவான். ஒரு பயமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த யாக்கோபு வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் கடந்து வந்து இந்த ஜெபத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி என்றால், 26 வசனத்தில் நாங்கள் வாசித்தோம், அவர் எப்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்து யாக்கோபு ஜெபிக்கிறார். யாக்கோபு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்க, இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது ஒரு ஜெபத்திற்கு பதிலே இல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்று சொன்னார். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். அவர் ஆண்டவராய் தேவன் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அப்படி என்றால் சாயங்கால வேளையிலே, முதல் நாள் சாயங்கால வேளையிலே யாப்போக்கு என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆற்றை யாக்கோபு கடந்து தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் ஒரு பக்கத்திலே நிறுத்திவிட்டு தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும், என்னுடைய எண்ணெய் ஏசாவுடைய கைக்கு நீர் தப்புவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சொல்றார், இல்லையப்பா, பொழுது விடிஞ்சு போச்சு, நீ சாயங்கால வேளையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் நீ ஜெபம் பண்ணின, ஆனா பொழுதோ விரிஞ்சு போச்சு, இப்பொழுது நான் போக போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஜெபத்தை கேட்கிற தேவன் இந்த யாக்கோபுக்கு ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விரிஞ்சு போச்சு, நான் போக போகின்றேன். அப்படி நான் பாருங்கள், ஒரு இதா முழுவதுமாக ஒரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் போக வேண்டும் என்று சொன்னதை இந்த வேத வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஜெபத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், எதெல்லாம் நீங்கள் ஜெபத்தினாலே கேட்கிறீங்களோ அதை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் பல தடவைகள் பல வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கேட்கிறார், தேசத்துக்காக ஜெபித்தோம் கர்த்தர் கேட்பார், எங்க தேசத்துக்கு சமாதானம் பாருங்க சொல்லுங்கள் மாமே நன்றேன், அல்லேலூயா. ஏதோ பிரச்சனைக்காக வியாதிக்காக ஜெபித்தீர்கள், கர்த்தர் பதில் தருவார். நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எங்களுடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆனால் இந்த யாக்கோபுடைய வாழ்விலை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு பொழுது விடிஞ்சு போச்சு, நான் போக போகின்றேன். அப்படி என்றால் இந்த யாக்கோபுடத்தில் இருக்கிறதான சில தவறுகள் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாலே வந்து நிற்கிறது. யாக்கோபு என்றால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்ன பேரு? எத்தன். ஏமாட்டுக்கார். ஏனால் அப்படித்தான் ரெண்டு தடவை ஏமாட்டி எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டான். ரெண்டு ஒரு தடவை ஏமாட்டினான், ரெண்டு தடவை ஏமாட்டினான். இப்பொழுது பிளட்லயே ஊறி இருக்கும் ஏமாத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அப்படிதான் சிலர் நாங்கள் இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றோம்? ஒரு தடவை ஏதாவது ஒரு ஏமாற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டால் இரண்டாவது தடவை அப்படியாய் பெற்றுக் கொள்ளலாம், மூன்றாவது தடவை அப்படியாய் பெற்றுக் கொள்ளலாம் என்று நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்தில் நினைத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதன்படி நாம் செய்கிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ள முடியும். சொல்லுங்கள் என்றேன். அப்படி என்றால் இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்காததற்கான காரணம் என்ன? அதை குறித்து இந்த நாட்களில் சுருக்கமாய் நாம் தியானம் செய்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பல காலங்களாக பல நாட்களாக ஏதோ ஒன்றை குறித்து ஜெபித்து இன்றைக்கும் பதில் கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபான யாக்கோபுக்கே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போக போகிறேன், என்னை விடு, நான் போக போகின்றேன். ஆனால் யாக்கோபு இடத்தில் ஒரு குணம் இருக்கிறது, விடாத பிடிக்கு அப்படியே பிடிச்சு அப்படியே ஜெபம் பண்ணு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அல்லேலூயா. சார், அப்படி என்றால் இந்த யாக்கோபு இடத்தில் இருந்ததான சில தவறுகள் என்ன? தவறில இருந்து நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் அந்த தவறுகள் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று அந்த தவறை தேவனிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டு அதன்படி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் என்னுடைய உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அது எதுவானாலும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். எதுவென்றாலும் எதுவென்றாலும் தேவன் பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். அப்படி என்றால் யாக்கோபு செய்ததான தவறு, ஒரு பயங்கரமான தவறு எங்களுக்கு தெரியும். அவன் எத்தன் ஏமாட்டுக்கார், அப்படியே ஏமாட்டி 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 போன அது ஒரு தவறு, எல்லாருக்கும் அது பொதுவாகவே தெரியும். அவனுக்குள்ள இருந்ததான மறைந்து போய் இருந்ததான சில தவறுகள். அல்லேலூயா. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களிடத்தில் சில மறைமுகமான தவறுகள் இருக்கு, யாருக்கும் தெரியாது. ஆனா யார் பார்த்துக் கொண்டிருப்பாரு? கர்த்தர் பார்த்துக் கொண்டிருப்பாரு. அல்லேலூயா. எங்களுக்கு மறைக்கலாம், மற்றவர்களுக்கு மறைக்கலாம், மனிதர்களுக்கு மறைக்கலாம், ஊழியக்காரருக்கு மறைக்கலாம், யாருக்கு மறைக்க முடியாது? தேவனுக்கு மறைக்க முடியாது. அல்லேலூயா. அதே போலத்தான் இந்த யாக்கோபு தேவனிடத்திலிருந்து சில மறைமுகமான தவறுகளை அவன் செய்து வந்திருக்கின்றான். ஆகவேதான் அவனுக்கு அந்த யவத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் விசுவாசிக்கின்றேன். அந்த தவறுகள் என்ன என்பதை நாம் தியானம் செய்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். எடுத்துக்கொள்வோம். முதலாவது தவறு என்ன? தவறு என்றால் அவன் தவறு செய்ததனாலே நாங்களும் தவறு செய்யலாம் என்று நான் பேச வரவில்லை. அவன் தவறு செய்தால் அவன் கடைசியில மன்னிப்பு கேட்டான், கர்த்தரிடத்திலே சேர்ந்து கொண்டான், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். சொல்லுங்கள் எல்லாரும் ஆமென் என்று. அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இதை குறித்து நான் பேச பிரியப்படுகிறேன். சொல்லுங்கள் எல்லாரும் ஆமென் என்று. முதலாவது அவன் செய்த தவறு என்னவென்றால், 32 ஆதியாகமம் 32:3-5 வாசிக்கிற பொழுது அந்த முதலாவது தவறு தெரிகிறது. என்ன தவறு என்றால், 5 மாத்திரம் வாசியுங்கள், மற்ற பகுதிகளை நீங்க வீட்டிலே வாசிங்க. முதலாவது தவறு,
எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்று உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும்.
இடத்துல புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன தவறு தெரியுமா? முதலாவது தவறு 1, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றான். அல்லேலூயா. முதலாவது தவறு புரிகிறதா? ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார், யாக்கோபே நீ என்ன செய், நீ புறப்பட்டு போக வேண்டும், உன்னுடைய தேசத்துக்கு நீ போக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் சொன்ன இடத்துக்கு நீ போக வேண்டும், நீ போகிற பொழுது நான் உன்னை தற்காத்து உன்னை பாதுகாத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க, இவன் செய்த முதலாவது தவறு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுடைய கைக்கு தப்ப வேண்டும் என்று மனிதனுடைய உதவியை நாடினான். முதலாவது தவறு மனிதனுடைய உதவியை நாடினதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாம் என்ன செய்கின்றோம், தேவனை விட்டு மறந்து, தேவன் சொல்லுகிறார், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் பக்கமாய் நீ வா, நான் சொன்னதை செய், உன்னை நடத்துவதற்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறேன், வாக்கு தத்தங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு வந்து யாரோரு மனிதன் சொல்லுவான், யாரோருவர் சொல்லுவார்கள், அவர்களுடைய பேச்சை கேட்டு 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 கடைசியில் முடியாத சூழ்நிலையிலே ஏமாற்றம் அடைந்தவர்களா இந்த அநேக கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள். அதே போலத்தான் இந்த ஏசா என்ன செய்தார் என்ற யாக்கோபு என்ன செய்தார் என்றால், முதலாவது தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மனிதனுடைய உதவியை நாடி கடந்து செல்கிறவனாய் காணப்படுகிறான். மனிதனுடைய உதவி, மனிதனுடைய ஆலோசனை நல்லது, மனிதனுடைய உதவிகள் நல்லது, எங்களுக்கு தேவை. ஆனால் தேவனை விட்டு மனிதனை நாங்கள் சார்ந்து கொள்ள முடியாது, அதை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் எப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும்? மனுஷன் எப்படிப்பட்டவன், மனுஷன் இன்றைக்கொன்றை பேசுவான், நாளைக்கொன்றை பேசுவான், நாளை மறுதினம் ஒன்றை பேசுவான். ஆனால் கர்த்தரோ சொன்னால் சொன்னதுதான். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அவர் சொன்னால் சொன்னதுதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது. பைபிள்ல ஒரு சம்பவம் ஞாபகம் பெறுது, வாசிங்க. அப்போஸ்தலர் 27 27 ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தாலி பட்டணத்தில் இருந்து கப்பல் பிரயாணமாக போகி அந்த கடைசியில் அங்கே அநேக சரக்குகள் அநேக பொருட்கள் எல்லாம் தளபாடங்கள் எல்லாம் சேதமாகி கடைசியில் ஒரு கரைக்கு போய் சேருகிறாங்க. அந்த கரைக்கு போய் சேர்ந்த இடம் மெலித்தா தீவு என்று நாங்கள் பார்க்கின்றோம். மால்டா தீவு, இன்றைக்கு அந்த மால்டா என்று சொல்லப்பட அந்த தீவு. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஊழியக்காரர்களை கண்டவுடனே, யாரு, பவுலை கண்டவுடனே அந்த தீவாரி அவர்கள் மேலே பாராட்டின் அன்பு கொஞ்சம் இல்ல. எப்படி இருக்கு பைபிள், அவர்கள் பாராட்டின் அன்பு, அந்த மால்டா தீவார் அவர்கள் மேலே பாராட்டின் அன்பு கொஞ்சம் இல்ல. நன்றாய் அன்பாய் அந்த தீவார் வரவேற்றார்கள், அந்த ஜனங்கள் வரவேற்றார்கள். ஆனா சம்பவம் என்ன நடந்து போச்சு என்றா, குளிரா இருந்துதான், ரொம்ப குளிர்காலமா இருந்தபடினாலே அந்த பவுல் என்ன செய்தாங்க, கொஞ்சம் விறகுகளை அள்ளி அப்படி வாரி அப்படி என்ன செய்தாங்க அங்கே போட்டு அதுல தீ வச்சு கொளுத்தினார். தீ வச்சு கொளுத்துற பொழுது சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு விஷப்பூச்சி ஒரு விரியன் பாம்பு வந்து இதுல கவி கொண்டதான். கவினப்படனே அதே ஜனங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முதல் அன்பாய் நேசித்த ஜனங்கள், கொஞ்ச நேரம் இந்த பாம்பு, இந்த விரியன் பாம்பு வந்து அந்த பவுலை கவினதன் பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், இவன் மனித கொலை பாதகன், கொலகாரம் வந்து நிக்கிறான் பாரு. சொன்னானே சொல்ல இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக அன்பாய் ஊழியக்காரன் வர்றாங்க, அன்பாய் வர்றான், நல்ல அன்பா அன்பு செலுத்தினாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மனுஷன் மாறிட்டான், கொலகாரன். ஆகவேதான் விஷப்பூச்சி உனக்கு கடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா அந்த பூச்சி கடிச்சு ஒன்றுமே ஆகல. அவன் அப்படியே உதறி போட்டு விடுகிறான். உதறி போட்டு பார்க்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இவன் தேவன். இவன் யாரா? கடவுள். அப்படிதான் பைபிள் எழுதப்பட்ட. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இவன் தேவன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அன்பா பழகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா அவன் கொலைகாரன், அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் ஜனங்க பேசுறாங்க. அதே ஜனங்கள் கொஞ்ச நேரத்தால பார்த்தா அவனை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள், தேவன் என்று சொல்லுகிறார்கள். மனுஷர்கள் இப்படித்தான். கொஞ்ச நேரம் நல்ல அன்பா பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கோவிப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எதெல்லாம் செய்து பெரியவர்களாய் காட்டுவார்கள். அது மனிதர்களுடைய இயல்பு, மனிதர்களுடைய குணாதிசயங்கள். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சத்தத்தை கேட்பதற்காக இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், மனிதர்களை அனுப்புகிறான். மனிதர்களை எனக்காக போய் என்ன செய்யுங்க, என்னுடைய சகோதரனுடைய யாக்கோபு இடத்துல நீங்க போய் பேசுங்க. அவனுப்ப நல்லா இருக்கிறான், நல்ல சொத்து பத்துக்கோட, நல்ல நிறைய ஆசீர்வாதம் கூட இருக்கிறான். ஆவி நீ கொலை செய்யாத, அவன் நல்லவன் என்று நீங்க போய் பேசுங்க. இந்த செய்தியை யாக்கோபுக்கு யாக்கோபு சொல்லும்படியாய் சொன்ன பொழுது மனிதர்கள் உதவியை நாடி அந்த மனிதருடைய பேச்சை கேட்டு கடந்து சென்றதான அந்த ஜனங்கள், அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அதே போல போய் பேசுகிறாங்க. அங்கு போய் பேசின பொழுது தொடர்ந்து வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. யாக்கோபு இடத்தில் என்ன செய்தி? யாக்கோபு 400 பேர் உனக்கு விரோதமா வந்திருக்கிறாங்கப்பா. முதல் யாரு பயம்? ஒருவனுக்கு தான் பயந்துட்டு இருந்தான். அவனை ஏமாற்றின பொழுது ஒருதனுக்கு தான் பயந்துட்டு இருந்தான். ஆனா இப்பொழுது வந்து சொல்றாங்க, உனக்கு விரோதமாய் 400 பேர் ஏசா வந்துட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் மிகவும் திகில் கொண்டவனாய், மிகவும் பயங்கொண்டவனாய் மாறிவிட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனிதனுடைய உதவியை நாடி தேவனை மறக்கு மறந்து போகிற வேளையில இன்றைக்கு திகில் வருகிறது, பயம் வருகிறது, ஏமாற்றம் வருகிறது. மனுஷனுடைய உதவியை யாக்கோபு செய்த முதலாவது தவறு மனிதனுடைய உதவியை நாடினது தான். மனுஷன். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லுவார் என்றால் அதுல ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென் என்று. எந்த பெரிய ஆசீர்வாதம், யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம். ஆண்டவர் பார்த்து சொன்னார், யாக்கோபு இங்க வாப்பா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். அப்படி என்றால் அவனுடைய தகப்பனுடைய தேவனும் உன்னுடைய தகப்பனுடைய தேவன் பார்க்கிறான். என்னுடைய தகப்பன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தார், என்னுடைய தகப்பன் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறார் இருந்தார், ஆனால் நானும் எப்படி வாழுகிறேன் என்று அவன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்திருக்க கூடும். ஆண்டர் பார்த்து சொன்ன, நீ பயப்படாத, நான் உன்னோட கூடுவேன் என்று ஆண்டர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். இவனிடத்திலிருந்து சந்ததி, உலகம் முழுவதுமாய் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அப்ப இவனிடத்திலிருந்தால் ஒரு சந்ததி வரவேன். இதை மறந்தவனாய் மனிதனுடைய உதவியை நாடி சென்றான். ஏமாற்றப்பட்டவனாய், அங்கே திகில் கொண்டவனாய், பயமுடையவனாய் மறுபடியுமாய் வந்தான் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவனுடைய முதலாவது தவறு மனிதனுடைய உதவியை நாடினது. இரண்டாவது தவறு என்னவென்றால், வாசிங்கள் 32 அதிகாரம் 7 வசனம்.
அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு
என்று. ஓகே ஓகே ஓகே, இந்த சம்பவம் புரிஞ்சுதான். இப்ப ஏசாவுக்கு ஒரு பதில் வந்து சொல்லியாச்சு. என்ன பதில்? 400 பேர் வர்றாங்கப்பா, நீ அவுட், முடிஞ்சு போச்சு, உன்னுடைய கதையே முடிஞ்சு போச்சு. அப்படி வந்து ஒரு பயம், அவனுக்கு ஒரு பயம், ஐயோ நான் பயம், என்னுடைய சகோதரனுக்கு நான் பயப்படுகிறேன், என்னை கொலை செய்ய போகின்றான் அப்படி என்று சொல்லுகிற பொழுது இவன் அடுத்ததாக என்ன செய்கிறார் என்றால், தன்னிடத்தில் இருந்த ஆடு மாடுகள் எல்லா மிருக ஜீவன்கள் தன்னிடத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் என்ன செய்கிறான் என்றால் ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி அவனுடைய எப்படி யோசிக்கிறான் என்றால், ரெண்டாக பிரித்து நான் என்ன செய்வேன், ஒன்றை நான் முதல்ல நான் போக விடுவோம். அப்படி ஒன்றை நான் முதலிலே நான் போக விடுகிற பொழுது ஒருவேளை ஏசா வந்து அவர்கள் மேல் விழுந்து அவர்களை அழித்து போட்டவர்கள் இல்லாமல் போனாலும் ஒரு பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்று அவன் என்ன செய்தான், சுயமாய் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்டவனா இருப்பான், சிந்திக்கிறீங்களா? சுயமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறான். முதல் என்னோருதான நம்பினான், யாரேனே நம்பினான். ஆனா இப்பொழுது தன்னை நம்பி, தன்னுடைய புத்தி, தன்னுடைய சுயம், நான் எவ்வளவு படித்தவன், நான் எவ்வளவுக்கு எப்படி இருக்கிறேன் பாருங்க, எப்படி ஒன்றுமில்லாமல் போனேன், நான் ஒன்றுமில்லாமல் போனேன், நான் இப்பொழுதோ இந்த ரெண்டு பரிவாரங்கள் உடையவனாய் நான் இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அப்ப யோசிக்கிறான், ஒரு காலத்தில் நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது வருகிற பொழுதோ நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். சுயம் சுயமாய் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். எப்படி யோசிக்கிறான் என்றால், ஒரு பகுதி போனா போகுது, இவ்வளவு சொத்துக்கு இருக்கும் போது ஒன்று போனா மிச்சம் இருக்குதே. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு சிலர் நாங்கள் எப்படி யோசிக்கிறோம், சுயமாய் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. சுயமாய் யோசித்து சுயமாய் யோசித்து எங்களுக்குள்ள யோசித்து கடைசியை ஏமாற்றம் அடைந்து வெட்கப்பட்டு கடைசியை இரண்டாம் பேருக்கு சொல்ல முடியாமல் வந்து வெட்கப்பட்டு கடைசியில் எல்லாம் போய் என்று விட்டு மறுதளித்து ஓடுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறார்கள். சுயம் எங்கட சேர்ச்சில் ஒரு குடும்பத்தினர் இருந்தார்கள். அதில் அந்த சகோதரன், சகோதரனுடைய மாமா, அந்த சகோதரன் வந்து கொஞ்ச நாட்கள் சபையில வந்து பார்த்தாங்க, நல்லா நடக்குது, நல்ல அபிஷேகமா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது, நல்ல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. குறிப்பிட்ட நாட்கள் வந்தாங்க. வந்ததன் பிறகு எனக்கு வந்து சொன்னாரு, என்னுடைய மாமா அவரால் இருக்கிறாரு, அவர் ரொம்ப குடிச்சு 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 ரொம்ப மது போதை அருந்தி இப்ப அவருக்கு சாப்பாடே இல்லை, உடம்பு முழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது இந்த பிளட் முழுக்க அல்கோஹால் போயிட்டு ஆகி அவனுக்கு குடிக்க வேணும் போது அங்க நடுக்க இருக்கும், குடித்து விட்டு ஒரே சண்டை போடுகிறான். அவரை அந்த கவுன்சில் கவர்மெண்ட் என்ன செய்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட மக்களோட கொண்டு விட்டு அவர்களோட கொண்டு அங்கே சேர்த்து ரெண்டு வாரம் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை டாக்டர்ஸ் போய் செக் பண்ணுவாங்க. இப்படியே இருக்கிறாங்க, சில நேரத்தில் போன் அடிச்சா கூட ஆன்சர் பண்றாங்க, குடிச்சிட்டு அப்படியே விழுந்து கிடப்பாங்க அப்படி என்று சொல்லிட்டு அந்த சகோதரன் சொன்னா, ஒரு நாள் சொன்னார் நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம், சந்தித்தவனுக்கா ஜெயமனு சொன்னார். நான் சொன்னேன் சரி ஒரு நாள் போகலாம் வாங்க அப்படி என்று சொல்லிட்டு ஒரு நாள் நாங்க போன பொழுது பார்த்தால் அந்த வீட்டில் அந்த சகோதரோடு போனா போன பொழுது பார்த்தால் அந்த வீட்டில் பல்ப் எல்லாம் அடிச்சு உடைச்சாச்சு. அல்கோஹலை குடிச்சா அங்க சும்மா இருக்காது பிசாஸ், ஏதாவது உடைக்கணும், கண்ணாடி உடைக்கணும், லைட்டை உடைக்கணும், அப்படியே போய் முன் கண்ணாடி கதவு கண்ணாடி அப்படியே உடைச்சாச்சு. அப்படியே அதே போல ஒரு கிளாஸ் அதை உடைச்சு அப்படியெல்லாம் வெடிச்சு போய் கிடக்கு. ரெண்டாவது பார்த்தா வீட்டுக்கு ஒரு லைட் இல்ல, பல்ப் எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டாங்க. அப்படி அடுத்தடுத்த வீட்டுக்காரன் எல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ், எல்லாம் கருப்பின மக்களை சேர்ந்தவர்கள், சேர்ந்து குடிப்பார்கள். அங்க கிழமைக்கு கிழமை கவுன்சில் அந்த பெனிபிட்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. இவனுக்கு கொடுக்குற நேரம் அங்க இருந்தவெல்லாம் வந்து இவனோட சேர்ந்து குடிப்பாங்க, அவனுக்கு கொடுக்குற நேரம் இவங்க எல்லாம் போய் அவனோட குடிப்பாங்க. சாப்பாட்டை குறிச்சு கவலை இல்லை. அப்படியே செக் பண்ணி பார்த்தா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டான். ரத்தமா சத்தி எடுத்து ரத்தமாய் வாமிட்டு எடுத்துக்கொண்டு கடைசியாய் உயிருக்கு போராடினவனா இருந்தான். அப்ப நாங்கள் அந்த டைம்ல நாங்கள் போகிற பொழுது சரியான போதையில இருந்தா யார் வந்திருக்கிறார்கள் எப்படி வந்திருக்க ஒன்னும் தெரியாதபடிக்கு அங்க இருந்தாங்க. கடைசியில நாங்க போய் அந்த ரெண்டு பேருமாய் சேர்ந்து காலில் ஒரு ஆள் கையில் ஒரு ஆள் புட்டிச்சு அப்படியே காருக்கு ஏத்தி கொண்டு வந்து எங்கட வீட்டுல போட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அடுத்த அன்றைக்கு நைட்டு கொண்டு அவங்க வீட்டை விட்டோம். நடந்த அற்புதம் என்னவென்றால், அந்த ரத்தவாந்தி எடுத்தது அது அப்படியே நின்று போச்சு. ரத்தவாந்தி எடுத்து அப்படியே நின்று போச்சு. இவனுக்கு சொன்னா நெடுவே எனக்கு ரத்தம் இப்படியாய் வரும், ஆனா இப்போ ரத்தம் வரையல. பார்த்தவன் குடிக்கணும், ரொம்ப அல்கோஹால் குடிக்கணும், உடம்பெல்லாம் அதை நடுக்கம் பிடிக்கும், நடுங்கி நடுங்கி கொட்டுவான். அதுக்கு ஜெபம் பண்ண அது நின்று போச்சு. பார்த்தா சரியான சந்தோஷம், ஐந்து பேர் ஒன்றாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அவருடைய அவருடைய வைஃப் இந்த சகோதரன் அவருடைய என்ன ரெண்டு பேர் சேர்ந்து ஐந்து பேர் ஒன்றாய் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் கடந்து செல்ல விட்டு யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, நாங்கள் ஒரு வியாபாரம் செய்தால் நல்லது. லண்டன்ல வந்து பார்த்தா இங்க மாதிரி இல்ல, அங்க நினைச்ச நேரம் வியாபாரம் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க அங்க சௌரன் வந்திருக்கிறாங்க தெரியும். அப்ப ஒரு நாள் என்ன இடத்துல வந்து சொன்னார், பாஸ்டர் நான் வந்து ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, என்ன பிசினஸ் பிரதர், நான் நல்லது நல்ல விஷயம், எத்தனை நாளைக்கு என்ன ஒரு வேலை செய்யறது, நீங்க பிசினஸ் பண்ணுங்க, வேலை இல்லாதவன் வந்து உங்கள்கிட்ட வேலை செய்வான், வேலை இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சொல்லி சொன்னா நான் வந்து ஆஃப் லைசன்ஸ் கடை நடத்த போறேன். ஆஃப் லைசன்ஸ் என்ன சவுருக்கு தெரியும், அங்க மதுபானம் தான் கூட விற்பாங்க, சரியா, அதுதான் கூட விற்பாங்க. நான் சொன்ன ஐயா அதுக்குள்ள தானே கிடந்த நரகத்துக்கு தானே கிடந்து நீங்க வந்தீங்க, திரும்பவும் அதான் நீங்க செய்ய போறீங்க. இல்ல யோசிக்கிறான், எனக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு நாளைக்கு வேலை செய்த 50 பவுன்ஸ் வேற வராது எங்களுக்கு, எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு பிசினஸ் செய்தா ஒரு 200-300 பவுன்ஸ் வரும். அதான் யோசனை யோசிக்கிறான் பாருங்க, 200-300 பவுன்ஸ் வரும், இவ்வளவு சீக்கிரமா கடனை கொடுத்துடலாம் அப்படி இப்படி எனக்கு அட்வைஸ். நான் எது வேணும்னாலும் செய்யப்பா, உந்த நாசத்தை விட்டுறப்பா அப்படி என்று சொல்லி பல தடவைகள் சொன்னோம், சொல்ல கேட்க இல்லை. ஏனென்று அங்கிருந்து யோசிக்கிறாரு, அவருடைய யோசனை எல்லாம் இவ்வளவு நாங்கள் பணத்தை செலவழிச்சு இப்படி ஒரு வியாபாரத்தை செய்தால் இவ்வளவு வருமானம், இதுதான் அவருடைய யோசனை. வேறு ஒன்றும் யோசனை வரல. கர்த்தர் சொன்னாரே, கர்த்தருக்கு அது தவறு, ஒரு பரிசுத்தமான வியாபாரம் இல்லை, அதெல்லாம் தெரியாது, எல்லாம் மறந்து போனார். அப்படியே சொல்லி ரெண்டு பேர் இருக்க, ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப், கடைசியா சொன்ன ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பா பிசினஸ் பண்ண போறோம். சொன்ன ஐயா அது விட்டுரு ஐயா, வேற ஏதாவது ஒரு சிக்கன் கடையை துவங்கப்பா, நாங்களும் வந்து அடிக்கடி வந்து உனக்கு உண்டா ஹெல்ப் பண்ணி தரலாம். அதெல்லாம் இல்ல அப்படி சொல்ல, இல்ல இல்ல நான் இதான் செய்ய போறேன் சரி என்று சொல்லிட்டு என்ன செய்தாங்க, பேங்குக்கு போனாங்க. பேங்க்ல போய் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப், நான் கேள்விப்பட்ட இவர் 45,000 பவுண்டு, அவர் 45,000 பவுண்டு, 90,000 பவுண்டு ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க. சரியா அங்கால பேங்க்ல இன்னும் குறிப்பிட்ட பணம், அதை எடுத்துக்கொண்டு பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு, மிச்சம் பணத்தை கொடுத்துருவாங்க பேங்க். அங்க லண்டன்ல கண்ண முடிக்கொண்டு காசை கொடுத்துருவான், கொடுத்து போட்டுதான் போய் கலைச்சு திரிவான். அது வேற பணத்தை சொன்னாங்க, பேங்க் எங்களுக்கு ஓகே பண்ணிட்டு எல்லாம் எங்களை ஓகே பண்ணி வந்தாச்சு, இப்ப நாங்க கடை பார்க்க போறோம், இப்ப அங்க லோயர்கிட்ட போய் எல்லாம் செய்யும், லோயர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, விக்கிரவன்ட்டையும் கொடுத்தாச்சு, வாங்குறவன்ட்டையும் கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு, பேங்க்ல ஓகே பண்ண லெட்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப கடைசியா எனக்கு சொல்லி அனுப்புறாங்க, என்ன சொல்லி அனுப்புறாங்கடா, நாங்க கடை இந்த டேட்ல நாங்க திறக்க போகிறோம், பாஸ்டர் வந்து எங்களுடைய கடை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண இல்லண்டா நாங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டோம், எங்களை பயப்படுத்துறது இல்லாட்டி வராட்டி போக போறோம். ஏதோ சர்ச்சுக்கு வர்றது நமக்காக வர்ற மாதிரி, ஏதோ எங்களுக்காக வர்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட பேச்சு, நாங்க வராம போயிருவோம். நாங்க அப்படி இருந்து அன்பா சொல்றோம், என்னட்ட ஒரு ஆத்மா நரகத்துக்கு போனா கத்த நிறுத்தி வச்சு எங்களை தானே கேட்பார், நீ சொன்னியா சரியான முறையில டீச் பண்ணியா சொன்னியான்னு கேட்பார். அப்ப நாங்க சொல்றோம் அன்பா சொல்றோம், இல்ல பிரதர் அது தவறு, எத்தனை அட்வைஸ், நீ பார்ட்னர்ஷிப்பா செய்யாத, அது ஒரு அது வேற பிரச்சனை, ரெண்டாவது இது எல்லாம் கூடாது ஐயா, நாங்க கூட எட்டி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேற ஏதாவது ஒரு கடையை திறந்தியன்னா நாங்க என்ன செய்யலாம், அட்லீஸ்ட் உனக்கு மப்பண்ணியாவது நாங்க தரலாம், இது அந்த ஜப் கூட நாங்க செய்யலாது உனக்கு. அப்படி எல்லாம் சொல்ல 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 ஒன்றுமே செய்யல. கடைசியா சொன்னியாச்சு, நாளைக்கு நாங்க கடை திறக்க போகின்றோம், முதல் நாள் செய்தி அனுப்புறாங்க, வைஃபுக்கு தெரியும், வந்து செய்தி அனுப்புறாங்க, பாஸ்டர் வரணும். நான் சொன்னேன் நான் வரமாட்டேன், நாங்க போறது நாங்க வரமாட்டோம், சொன்னா நாங்க நாளைக்கு திறக்க போறோம், இன்றைக்கு நைட்டு சொலிசிட்டருக்கு முன்னால நாங்கள் அந்த அந்த ஃபெட்ராக் அந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அப்படி என்று சொல்லி போய், நான் சொன்னேன் நான் வரமாட்டேன், ஆனா உங்களுக்காக என்ன செய்யறேன், நான் பர்சனலா ஜெபம் பண்ணுவேன், வேற என்னத்தை செய்யறது, நான் பர்சனலா நான் ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அப்படி என்று சொல்லியா சொல்லி சொல்லி போனா, அங்க முதல் நாள் இரவு ஈவினிங் போல அங்க போறாரு, சொலிசிட்டருக்கு முன்னால போற பொழுது அவங்கள்ட்ட பேப்பர் இவங்கள்ட்ட பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, அந்த வியாபாரம் பண்ணினவன் அதாவது அந்த கடையை விற்கிறவன் என்ன செய்திருக்கான்டா, 15 வருஷம் எக்ரிமெண்ட் லீஸ், 15 வருஷம் இருக்கு, ஆனா இவர்களுக்கு ஒபிசியலா இருக்கிறது வந்து 7 வருஷம். அதுல இருந்து பார்த்தா குழப்பம் வந்துட்டு, குழப்பம் வந்து கடைசியில சொல்லிட்டாங்க, 7 வருஷத்துக்கு நாங்க இவ்வளவு பணம் நாங்க தரமாட்டோம், ஏன்னா நீ 15 வருஷம் எங்களுக்கு ஏமாத்திட்ட. அப்படி ஒரு பிரச்சனை வந்து கடைசியா அந்த கடை எழுத முடியாமல் அது அப்படியே ரிஜெக்ட் ஆ போயிடுச்சு. ரிஜெக்ட் பண்ணி வீட்டை வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ஆள் மூலம் அடிச்சு சொல்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணித்தான் எங்களுக்கு கடை சரி வரையில, பாஸ்டர் ஜெபம் பண்ணித்தான் எங்களுக்கு கடை சரி வரை, நான் இனியாவது பரிசுத்தமா வாழப்பான்னு சொல்லி ஒன்று. ரெண்டாம் நாள் அங்க பேங்குக்கு போய் என்ன செய்தாங்கடா, நாங்களுக்கு கடை சரி வரையில, எங்களுக்கு இதெல்லாம் சரி வரையில் அப்படின்னு சொல்லிட்டு இது அங்க போய் அந்த என்ன செய்யணும், பணத்தை கொடுத்து திருப்பி கொடுக்கணும், அது பணத்தை அவங்க எடுத்தாங்களோ எடுக்க இல்லையோ இவங்க அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது இவங்க பணம் தான் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க பேங்குக்கு போனபோது அவன் சொல்லிட்டான், இத்தனை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இத்தனை சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு 3,000 பவுன்ஸ் நாங்கள் அதை கழிக்க போகணும், நீ அதை கட்டிட்டு தான் எங்களுக்கு செய்ய உடனே சொன்னாங்க. இப்ப எல்லாம் நம்ம தலையில பாஸ்டர் ஜெபம் பண்ணித்தான் சரி வரையில, கடைசியில் ஒரு புரதர்கிட்ட சொல்லிவிட்டு இருக்க, கொஞ்சம் கோபம் வேற வந்துட்டு பாஸ்டர் 3,000 பவுன்ஸ் வேண்டி கொண்டு வாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, சுயமா யோசிக்காதீங்கன்னு சொல்ல வர்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இப்படித்தான், இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்றால், இப்படியான அற்பமான சொற்பமானவளை கொடுத்து அங்கே தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். சொல்லுங்க மாமேனன், சிந்தனை பிசாசு போடுற முதலாவது இடமே இங்க சிந்தனை தான், யோசிக்க வைக்கிறது, ஓ இவ்வளவு பணம், இவ்வளவு காசு, இவ்வளவு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பிசாசு அப்படி அடிச்சு போடுவான். சிந்தனை பிசாசு. ஒரு பாஸ்டர் இப்படிதான் சர்ச்சுக்கு போய் எல்லாம் பிரசங்கம் முடிச்சு போட்டு அன்றைக்கு மிகவும் சோர்ந்து போய் போய்கொண்டிருக்க ஒரு கதை. சரியா பைபிள்ல கேட்டுறாதீங்க, அப்படியே உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரங்க சர்ச்சில் யாராவது விசுவாசிகள் வர இல்லையாண்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஏன் பெற இல்ல, ஏதாவது ரீசன் இருந்தா பரவாயில்ல, சரி போய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த பாஸ்டரும் பாக்குறாரு, ஜாத்துமாக்களை கூட்டி சேர்க்கறதுக்கு பாக்குறாரு பாக்குறாரு. ஆனா ஓமம் என்று சொல்லி போட்டு பார்த்தா சில ஆடுகள் என்ன செய்யும், வராது. பாஸ்டருக்கு ரொம்ப கவலை, என்னப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க, தேவனிடத்துல இருந்து இவ்வளவு நன்மையை பெற்றாங்க, வராம போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போய் அப்படி பாஸ்டர் போயிட்டு இருக்கிறாராம். போய்கொண்டிருக்க பொழுது ஒருவன் என்ன செய்தான் என்றா, கொஞ்சம் பன்றி குட்டிகள், பன்றி, அந்த பன்றிகளை அப்படியே கூட்டிக் கொண்டே போயிட்டு இருக்கிறான். அப்ப நிறைய பன்றிகள் எங்க இருந்து பன்றிகள் அந்த அவனுக்கு பின்னால போயிட்டு இருக்கு. பாஸ்டர் பாக்குறாரு, என்னப்பா ஆத்துமாக்களை கூப்பிட்டா சபைக்கு வர்றாங்க, இது இவன பின்னால பார்த்தா ஏராளமான பன்றிகள் போய்கொண்டிருக்கிறேன், இவன் என்ன செய்யறான்னு பாஸ்டர் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். சரி ஓகே, பார்த்தா ஏதோ அந்த பன்றிக்கு விருப்பமான ஏதோ ஒரு கிழங்கு வகைகள் கையில வச்சிருந்தானா, அதை போடுகிற பொழுது அந்த பன்றிகள் எல்லாம் அப்படியே வந்துச்சு. அப்ப அந்த பாச போய் கேட்டாரா, இவ்வளவு பன்றிகள் எல்லாத்தையும் நீ எப்படியப்பா சீக்கிரமா இவ்வளவு நீ சேமிச்ச, நான் சேர்ச்சில் ஒரு பாஸ்டர், ஆத்துமாக்க வரமாட்டான்னு சொல்றாங்க, ஆத்துமாக்க மனந்திரமாக ரட்சிக்கப்படுறாங்க, தேவனத்தில் நன்மை அற்புதங்களை பெற்றவுடன் வராமல் போய்விடுகிறாங்க, ஆனா இந்த பன்றிகளை இவ்வளவு ஈஸியா நீ என்ன செய்துட்ட, கூட்டி சேர்த்த, எப்படி நீ சேர்த்த அப்படின்னு கேட்டபொழுது சொன்னானா, இதுல பாருங்க, இது ஒரு சீனி இனிப்பு கிழங்கொண்டு, இந்த கிழங்கை நான் போடுகிறோம், இந்த கிழங்கு பன்றிக்கு மிகவும் விருப்பம், ஆவி அது போய் என்ன செய்ய அவ்வளவு பன்றிகளை நான் கூட்டிக் கொண்டு போறேன் என்று சொன்னாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப ரொம்ப கேள்வி, தேவனிடத்திலிருந்து இவ்வளவு நன்மையை பெற்று போடு நம்ம ஜனம் பெறதில்லை, ஆனா அற்பமான இந்த கிழங்கை காட்டிலும் இந்த பன்றிகள் போகும் என்று சொல்லிட்டு யோசிச்சு போட்டு கேட்டானா, இப்ப எங்க இவ்வளவுத்தையும் கூட்டிட்டு போறேன், இவ்வளவு எங்க கூட்டிட்டு போறேன், எங்க கூட்டிக் கொண்டு போறேன், அவன் சொன்னான் இவ்வளவு நான் இறைச்சிக்கு தான் கொண்டு போறேன், எங்க கொண்டு போறோம், இறைச்சி அடிக்க தான் கொண்டு போறோம். பாருங்க அந்த பன்றிகள் விரும்பினதெல்லாம் அந்த இனிப்பு கிழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிப்பின்மங்களை விரும்பி அவன்கிட்ட போன பொழுது கொஞ்ச நேரத்தில் அதுக்கு மரணம், அந்த மரணத்தை விரும்பி அந்த பாருங்க ஏராளமான பன்றிகள் கூட போகும். ஆனா இங்க ஜீவனோடு ஒரு ஊழியக்கார ஆத்துமாக்களை நடத்துகிற பொழுது வரமாட்டேன் என்று சொல்லுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் பேசினார், பாரப்பா உலகத்துக்கு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு இப்படித்தான் ஜனங்கள் சிற்றின்பங்களை கண்டு போறாங்க, ஆனால் தேவனுடைய ஆலயத்திலோ ஜனங்கள் வராமல் நேசிக்காமல் போய்விடுகிறார்கள். ஏன், சுயம், சுயம். இந்த யாக்கோபு செய்த அடுத்த தவறு, இரண்டாவது தவறு, சுயமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சுயமாய் யோசித்து இப்படியெல்லாம் செய்த பொழுதும் அவருடைய வாழ்வில் என்ன வேற இல்ல, திருப்தி வரவே இல்லை. அல்லேலூயா, அதிலிருந்தும் விடுதலை இல்லை. சரி, இப்ப மூன்றாவது தவறு பாருங்க, இவ்வளவெல்லாம் அவனுக்குள்ள மறைஞ்சிருந்த தவறு என்ன தவறு, மனுஷன் மேல நம்பி அப்படியே போகிற பொழுது ஏதோ ஒன்றை சமாளித்து மனுஷன் சமாளிச்சிருவான், அதுவும் ஃபெயிலியர். இரண்டாவது சுயமாய் யோசிச்சு, அதுவும் ஃபெயிலியர். மூன்றாவது ஃபெயிலியர் வாசிக்கலாம், பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க, அதுக்கு மேலே இருக்கிறது சுருக்கமா நான் சொல்லுகிறேன், 32 அதிகாரம் 18 வசனம்.
இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான்.
ஆமென். அடுத்தது என்ன செய்கிறாரு, வெகுமதி. இந்த வெகுமதியை மேலே உள்ள வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏராளமான வெகுமதி. அவன் எப்படி யோசிக்கிறான் என்றால், வெகுமதியை கொடுத்தாலாவது, எப்படி வெகுமதியை கொடுத்தா, வெகுமதி என்ற நம்முடைய பாசையில் என்ன பாச, சரியா நம்முடைய பாசையில கொஞ்சம் கூட இந்தியா போனீங்கன்னா அந்த பாச அடிக்கடி கேட்கலாம், நீ லஞ்சம், லஞ்சம் கொடுத்தாலாவது என்னுடைய சகோதரனாக ஏசாவிலத்தில் இருந்து நான் காப்பாற்றப்படுவேன். பாருங்க எப்படி அவனுடைய மைண்ட், வெகுமதியை கொடுத்து, இவ்வளவு வெகுமதி எல்லாம் கொடுத்து, மேல பாத்தீங்கன்னா 200 வெள்ளாடு, 220 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 200 செம்மறியாட்டு கடா, கோழிகை, கழுதைகள், ஒட்டகங்கள் என்று ஏராளமான பொருட்கள், இவ்வளவும் வந்து லஞ்சம். லஞ்சம் கொடுத்தாலாவது தான் காப்பாற்றப்படலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். இன்றைக்கும் சிலர் என்ன செய்யறாங்கடா, எங்கிட்ட பணம் இருக்குது, என்னதான் இல்லை என்றாலும் பணத்தினால நான் சமாளிச்சிருவேன், பணத்தினால என்ன செய்திருவேன், நான் சமாளிச்சிருவேன் யோசிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. இங்க எனக்கு தெரியல, இங்க குறவு. ஆனா லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் இருந்தா அவனை பார்த்தா புறம்பா தெரியும். அவனோட பேச முடியாது, அவனோட ஒன்றுமே கதை கேளாது, அவன் பார போயிட்டே இருப்பான். பணம், பணத்தினால ஒன்றை சாதிக்கலாம் என்று நினைத்து பார்த்தான். அந்த பணம் எல்லாம் யார் கொடுத்தது? இவனுக்கு எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. இவன் போகிற பொழுது ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் கொடுத்தது. அந்த கர்த்தர் கொடுத்ததை லஞ்சமாக கொடுத்து செலவழிக்க வேண்டும் என்று நினைச்சான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற பணம், இன்றைக்கு ஒரு குறைவில்லாமல் இந்த தேசத்திலே தேவன் நம்மை போஷிக்கிறார். சொல்லுங்க எங்களை தேசத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னதாக எல்லாம் அடித்து பெரிய கடைகளை எல்லாம் கொளுத்தி எத்தனையோ எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அந்த ரைட்ஸ்ல ஏராளமான எத்தனையோ மில்லியன் பவுன்ஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு லோஸ். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணினோம். இந்த டைமில் எல்லாரும் சேர்ந்து இந்த லண்டனுக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் யோசிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அதுல கூடுதலாக அந்த செயல ஈடுபட்டவங்க எல்லாரும் 14 வயசுக்கும் 20-21 வயசுக்கும் இடைப்பட்டவங்க. அதுவும் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் இல்ல, என்னோட தேசத்தில் ஆப்பிரிக்கா பிறந்தவர்கள், வேற வேற கண்ட்ரில பிறந்தவங்க இங்க வந்து அந்த தேசத்தை எரித்து நாசம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது நான் பார்த்த பொழுது பாருங்க, எப்படியோ இருந்த தேசம், ஏன் நம்முடைய தேசம் பாருங்க, எங்களுடைய தேசத்தில் கூட அந்த நடந்த பிரச்சனைகள்ல ஆண்டவர் சிலரை தெரிவு செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பாவிட்டால் அந்த சோமாலியால இப்பொழுது இருக்கிற அந்த பிரச்சனை தேசத்தில் கொண்டு வந்து விடுகிற பொழுது அந்த தேசத்துக்கு விரோதமாய் ரைட்ஸ்ல ஈடுபடுகிறது, தேசத்தை கொளுத்துவது, திருடுகிறது. திருட்டுத்தனம், காரணம் பணத்திற்காக நிறைய நிறைய தடவை. எங்க சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் திடீரென்று டெலிபோன் அடிச்சார், பாஸ்டர் அவர் கடையில் வேலை செய்யறார், பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறாரு, இப்படி நாங்க 4 பேர் நாங்க ஒழித்திருக்கிறோம், வெளியில வர முடியாது, 50 பேருக்கு மேல வந்தங்களை சூழ்ந்து கொண்டிருக்காங்க, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டாங்க, உடைச்சி கடைக்குள்ள அடிச்சு உடைச்சிட்டு பொருட்களை தூக்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. நாங்க இப்ப என்ன செய்யறது? நான் சொன்னேன், நீ விட்டுட்டு வெளியில வா, முதலாவது உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஜெபம் பண்ணிட்டு நீ என்ன செய், முதலாவது வெளியில வா. இல்ல வெளியில வர முடியாது, அவ்வளவுக்கு எல்லாம் கடைகளை எதிர்த்து கடைகளை அடித்து உடைத்து கிளாஸ் எல்லாம் உடைத்து உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வாங்க, எல்லாத்தையும் சபைக்கு அறிவிச்சோம், பிளீஸ் ஜெபம் பண்ணுங்க, நானும் இன்னொரு சகோதரனும் போக போறோம் சகோதரனை காப்பாற்றுறதுக்கு. அல்லேலூயா. அப்படியே போய் பட பழந்து கடை டெலிபோன் நம்பர் அதெல்லாம் எடுத்து எடுத்து அவங்களோட பேசி பேசி எப்படியாவது நீ விட்டுட்டு வாப்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சகோதரன் அந்த கரையால் அப்படி ஒழிச்சு அந்த சகோதரனும் அந்த சகோதரோட இருந்த இன்னும் 3 பேரும் அப்படி பாதுகாப்பா வெளியில வந்தாங்க. பாருங்க, வேலைக்கு போன பொழுது நிம்மதியா வேலை செய்ய முடியல, அவனை காப்பாற்ற போகிற பொழுது அந்த பார்த்தால் எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க, எல்லாரும் கருப்பின மக்கள், கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். அந்த தேசத்திலே பாருங்க அவனுக்கு கஷ்டம். ஆனா இந்த தேசங்களில் கொண்டு வந்து விடுகிற பொழுது என்ன செய்யறாங்க, தேசத்தையே நாசம் பண்ணுகிறார்கள். வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பணம், பணத்தினாலே ஒன்றை செய்யலாம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். என்ன விசேஷமாக கிறிஸ்தவ சகோதரர்கள், ஐயோனிட்ட பணம் இருக்குது, பணத்தினாலே ஒன்றை சாதித்து விடுகிறேன். பணத்தினாலே ஒன்றும் செய்யலாது. சொல்லுங்க மாமேனன், பணத்தினாலே ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிடலாம். சொல்லுங்க மாமேனன், பணத்தினாலே ஒரு பெரிய ஒரு சபையை கட்டி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணலாம்டா,
யார் முதல் முதல் பெரிய சபை கட்டியிருப்பார் சொல்லுங்க பாப்பா? பில்கேட்ஸ் தான் ஒரு பெரிய சபையை கட்டியிருப்பார். இன்றைக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் அவன் தான், முதலாவது கோடீஸ்வரன் பில்கேட்ஸ், மைக்ரோசாப்ட் ஆபீஸ் அந்த பவுண்டர். ஒரு நாள் வருமானம் எத்தனையோ கோடி டாலர்ஸ் அவனுக்கு வருமானம் பெறும். ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிடலாம் சொல்லுங்க ஆமீன். ஒன்றுக்கும் வழி இல்லாத நாங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணி கொடுங்க சொல்லுங்க ஆமீன். அல்லேலூயா. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சார். இவையை பார்க்கிற பொழுது, யாக்கோவை பார்க்கிற பொழுது, பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது தான் பாதுகாக்கப்படலாம் என்று யோசித்தான். அதுவும் அவனுடைய வாழ்விலே பெரிய வெற்றியை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. சரி, அடுத்தது நாலாவது தவறு வாசிக்கலாம். 33:3 வாசிங்க பார்க்கலாம்.
நான் அவர்களுக்கு முன்னால் கடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்ந்தான்.
சகோதரம் அவனுக்குள்ள இருந்து அடுத்தது ஒன்று ஆக்களை விட்டு பார்த்தான் சரிவரே இல்ல, யோசிச்சு பார்த்தான் சரிவரே இல்ல, பணத்தால் ஒன்று சாதிக்கலாம் பார்த்தா அதுவும் வெற்றியை கொண்டு வரையில. இப்பொழுது பாக்குறான் என்ன என்ன பாக்குறான், தந்த சகோதரன் கால விழுந்தாலாவது, அவனை கும்பிட்டாவது, அவனை வணங்கி நீதான் கடவுள் என்று சொல்லியாவது தான் பாதுகாக்கப்படலாம் என்று யோசிச்சு பார்த்தான். மனுஷனுடைய காலில் விழ ஆரம்பித்து விட்டான் சொல்லுங்க ஆமீன். வசனம் சொல்லுகிறது அவனுடைய காலில் போய் விழுந்து வணங்கி வணங்கினான். இன்றைக்கு பாருங்க, இந்தியாவுக்கு போறேன், அடிக்கடி நான் இந்தியாவுக்கு போறோம் பாருங்க, மனிதனை இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை இன்றைக்கும் அந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து எங்களுக்காகவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட சர்வ வல்லம் உள்ள தேவர் இன்றைக்கு சொன்னா என்னை ஆராது, என்ன விட உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான், மனிதனுடைய கால விழ ஆரம்பித்து விடுகிறான். ஸ்தோத்திரம். மனிதனை நாம் வணங்கக்கூடாது சொல்லுங்க ஆமென் என்ற. மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு பக்கம் இருக்கு, ஆனா மனிதனை நாம் தேவனாக வணங்கக்கூடாது. இன்றைக்கு மாத்திரமில்ல விக்கிரகாராதனைகள், விக்கிரகாராதனைகள் எங்க பார்த்தாலும் விக்கிரகாராதனைகள். இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்க தேசங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால், எந்த தேசங்களிலே விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாராதனை, விபச்சாரம் பில்லிசூனியம் வேசித்தனம் இருக்கிறதோ அந்த தேசங்களில தான் யுத்தம் கொள்ளை நோய் பஞ்சம் வந்து கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் பஞ்சங்கள் எல்லாம் அந்த தேசங்கள் தான். அப்ப அதை குறித்தால இந்த ஜனங்கள் யோசிக்க வேண்டும், அயோங்கிற தேசத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், மனிதனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சென்ற மாதம் ஸ்ரீலங்காக்கு நான் போயிருந்தேன், பாஸ்டரும் போயிருந்தார். அந்த தேசத்திலே பார்க்கிற பொழுது மிகவும் வேதனை. ஒரு பக்கம் சுவிசேஷங்களை சொல்லி சபைகள் எழுப்புதல் அடைந்து கொண்டு வருகிறது, ஆனால் தேவனை அறியாத சில ஜனங்கள் இன்றைக்கும் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு விக்கிரகங்களுக்காய் தன்னுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு விக்கிரகங்களை மறுபடியும் கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிற ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த தேசத்து மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தை சேர்த்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய ஜெபம் தான் இன்றைக்கு எங்களுடைய தேசத்தை மறுபடியும் கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் விக்கிர ஆராதனை, இந்தியாவில பார்த்தா விக்கிர ஆராதனை, ஸ்ரீலங்கால பார்த்தா விக்கிர ஆராதனை, எந்தெந்த தேசங்களில் அப்படியான காரியங்கள் இருக்கோ அந்த தேசங்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்தார் என்றால், இனிய மனுஷனை கும்பிட்டாவது நான் சமாளிப்போம் அப்படி என்று யோசித்து பார்த்தான். அதிகம் வந்து அவனுடைய வாழ்வில் பெரிய வெற்றியை கொண்டு வரவில்லை. அப்படி என்றால் அவனுடைய வாழ்வில் எதைத்தான் வெற்றியை கொண்டு வந்தது, எது வெற்றியை கொண்டு வந்தது சார்? இப்ப இவ்வளவெல்லாம் செய்ததன் பிறகு இப்ப யோசிக்கிறான், எதை யோசிக்கிறான், இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போறான், அந்த முடிவுக்கு தான் நாங்க வரப்போறோம் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அந்த முடிவு என்னவென்றால் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 32:12 வாசிங்க பார்க்கலாம். 32:12 என்ன ஒரு வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். 32 எஸ்.
தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
என்று சொன்னீரே என்றான். அல்லேலூயா. எங்களை எல்லாம் அப்படி கடற்கரை மணலத்தினால் நீ பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் வாசித்தோம், 26 நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை போகவிடேன் என்றான். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் அவர் உன் பெயர் என்ன கேட்டு அதுக்கு யாக்கோவ் என்றார். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். மாத்திரமல்ல இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லி இப்பொழுது தேவனிடத்திலே வந்து அந்த யாக்கோவுக்கு என்று சொல்லுகிற ஆற்றங்களையே கடந்து வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்றேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கின்றான் என்றால், நீர் இப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே, வசனம் அவனுக்கு வாக்கு தத்தம் எப்பவோ கொடுத்தாச்சு. 28 அதிகாரத்திலே வாக்கு தத்தத்தை கொடுத்தாச்சு. 32 அதிகாரத்தில் வந்து சண்டை போட்டுருக்க பாருங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் மறந்து போனான். இப்பொழுது சுயமாய் வாழ ஆரம்பித்து விடுகிறான். மனிதனுடைய பேச்சை கேட்க ஆரம்பித்து விடுகிறான். பணத்தை நம்ப ஆரம்பித்து விடுகிறான். மனிதனை வணங்க ஆரம்பித்து விடுகிறான். கடைசியில் இப்பொழுது சொல்லி ஜெபிக்கிறான், நீர் மெய்யாகவே இப்படி சொல்லி இருக்கிறீரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் மெய்யாக என்னை ஆசீர்வதிப்பேன், என்னை விடுதலை செய்வேன், நான் போகின்ற இடத்துல எல்லாம் உன்னை தற்பாதுகாத்து உன்னை விடுவிப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விடமாட்டேன் என்று நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்து தேவன் மேலே வந்து கடந்து வந்து இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். சொல்லுங்க ஆமேன் என்றேன். அதான் பாருங்க, இவ்வளவு தவறுகளையும் வைத்து விட்டு இவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அப்ப ஆண்டவர் எப்படி நினைச்சுப்பார், ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்துட்ட, அற்பமான ஒரு கொஞ்ச கூலுக்காக அவனை ஏமாட்டி நீ பெற்றுட்ட, பரவாயில்ல போ, ரெண்டாவது தடவை நீயும் உன்னுடைய தாயாருமாக சேர்ந்து உன்னுடைய சொந்த சகோதர ஏசாவை நீ ஏமாட்டி அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, இப்ப மனுஷனை ஏமாத்திட்ட, இப்ப தேவனை ஏமாற்றுவதற்காக வந்து நிற்கிறார். எப்படி? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தேவரீரே ஆசீர்வதியும், நீரனை ஆசீர்வதியும். எப்ப ஆரம்பிக்கிறாரு? முதல் நாள் மாலை, முதல் நாள் சாயந்தர வேளையிலே ஜபிக்க ஆரம்பிக்கிறார். ஜபித்து 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 மிகவும் கஷ்டப்பட்டு அடுத்த நாள் ஜபத்திற்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்கிறார். விடிஞ்சு போச்சு, நான் போக போகிறேன். இதுதான் பதில். இரவிரவா ஜபிச்சு விடிஞ்சு போச்சு. விடிஞ்சா போற கர்த்தர் சொல்றார், ஓகே யாக்கோபு எல்லாம் சாப்டர் க்ளோஸ், நான் போக போறேன். அப்ப என்னாச்சு? ஆசீர்வாதம் இல்ல. ஏன் இல்ல? இவ்வளவு தவறுகளையும் வைத்துவிட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க ஜெபித்தால் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். முதலாவது நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். எங்களுடைய சிந்தனைகளுடைய செயல்பாடுகளை நாம் மாற்றி நாம் கேட்கிற பொழுதுதான் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இப்படி வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே, நீர் எங்களுக்கு இப்படி எங்களை ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறீர், நீர் எங்களை ஈசாக்கு சொல்லி இருக்கிறீர், ஏன் எனக்கே நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, இப்போ அந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆசீர்வாதத்தை கேட்டா ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவோம்? தாரம் நல்லது தரமாட்டோம், அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் பார்த்து கேட்கிற பதிலே வேற. ஆண்டவர் பார்த்து என்ன கேட்டார்? உன்னுடைய பெயர் என்ன? முதலாவது உன்னுடைய பெயர் என்ன? அப்படி என்றால் அந்த பெயர்ல சம்திங் ராங். அதுக்கு பிறகு ஆண்டவர் இவர் சொல்றான், என்னுடைய பெயர் யாக்கோப். அப்ப ஆண்டவர் சொல்றார், எலியுடைய பெயர் எப்படி இருக்க வேணாம்? யாக்கோபன்றே நீ சொல்லக்கூடாது. நீ அந்த பெயரை வச்சுக்கொண்டே ஏமாத்தி ஏமாத்தி எல்லாரையும் ஏமாத்தி இப்ப என்ன ஏமாத்துறதுக்கு நீ வந்து நிக்கிற, சரியா? எலியுடைய பெயர் யாக்கோபா இருக்க வேண்டாம், ஏனியுடைய பேர் இஸ்ரவேலாய் மாறட்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி நீ மேற்கொண்டாயே. அப்படின்னா நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், அதன்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் போராடி ஜெபம் பண்ண போறீங்க? சில பேர் போராடி ஜெபம் பண்ண மாட்டாங்க, சும்மா போய் 2 நிமிஷம் இருந்து கேட்டுட்டு அன்றைக்கு ஜெபமே முடிஞ்சு போச்சு, அன்றைக்கான ஜெபமே முடிஞ்சு போச்சு, பல மணி நேரங்கள் இருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யாக்கோவினுடைய அப்பா ஈசாக் அவரோட ஜெப விண்ணப்பத்தை வேறத்தால 20-25 வருஷமா வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறார். ஓமா இல்லையா? எதுக்கு? ஒரே ஒரு ஜெப விண்ணப்பத்தை. என்ன விண்ணப்பம் வாசிக்கலாம்? ஸ்தோத்திரம். 25 அதிகாரமா? எஸ். சரி ஓகே. 25:20 பாசிங்க பார்க்கலாம்.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான்.
சோதரம் ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயசு, அவன் திருமணமாகிற பொழுது 40 இயர்ஸ் ஓல்டு. ஆனா அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணி அவனுக்கு பிள்ளை பிறக்கிற பொழுது 26 வாசி, 25:26.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிக்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்ற போது
ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். கல்யாணம் பண்றான் 40 வயசுல, ஆனா பிள்ளை பிறக்குது 60 வயசுல. 20 வருஷங்கள் வேதம் சொல்லுகிறது அவன் கற்ப வேதனையோட ஒரே ஒரு ஜெப விண்ணப்பத்தை 20 வருஷம் வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறான். அவனுக்கு அப்படி என்றால் நாங்க 20 நிமிஷம் ஜெபம் பண்ணாம கேட்டா எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு இந்த சபையாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாக்கு தத்தங்களை வைத்து நன்றாய் செபிக்கிற பொழுது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற பொழுது, கர்த்தர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பல காலங்கள் ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு பதில் கிடைக்கல? அநேகருக்கு பதில் கிடைக்காமல் போனால் இன்றைக்கு இந்த காரியம் உங்களுடைய வாழ்வில் இருக்குதா? அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செக் பண்ணிட்டு இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விடுகிறேன், இப்பொழுது வாக்கு தத்தங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன், அதை பிடித்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிமே என்று கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிச்சயம் பண்ணுவான். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் பிதாவே. எல்லாரும் கேளுங்க, வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு இவர்களுடைய இந்த காலத்திலே பார்த்தால் ஆவியான புத்தகத்தில் வாக்கு தத்தங்கள் மிகவும் குறைவு. ஆபிரகாமுக்கு சொன்னதும் ஈசாக்குக்கும் சொன்ன வாக்கு தத்தங்கள் தான் அந்த நாட்களில் யாக்கோபுக்கு இருந்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு நாம் முழு வேதாகமத்தை பார்க்கிற பொழுது ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எது வேணும் என்றாலும் அதுக்கு பதில் இருக்கிறது. எது வேணும் என்றாலும், வியாதி என்று வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ண வியாதிகளிலே ஒன்றை நான் வரவிடேன். அல்லேலூயா. ஒரு வியாதியை நான் வரவிடேன். சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இதோ உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சமாதானத்தின் தேவனாய் காணப்படுகிறார். சோதனை பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தேவனுடைய பலத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சத்துருவின் சோதனையில, சாத்தானின் பிடியில இன்றைக்கு வந்திருக்கிறீங்களா, சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களாய் கொடுக்கிறார். எதுக்கும் உங்களை சேதப்படுத்தாது. எதையோட நீங்க வந்திருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலும் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு இந்த யாக்கோபு பல தடவைகள் ஏமாற்றப்பட்டவனாக, அவன் நொந்து போனவனாக, ஜீவன் தப்புவனோ என்று ஒரு கேள்விக்குறியோட அன்றைக்கு வந்து தன்னை ஆராய்ச்சி செய்து பார்த்தான். கடைசியிலே எல்லாம் அவனுக்கு தோல்வியிலே முடிந்தது. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற பொழுதும் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எப்படியான தேவர்கள் உங்களுக்கு இருந்தாலும், தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் எதை சொல்லுகிறதோ, எதை வாக்கு தத்தமாய் நீங்கள் அதை அறிக்கை பண்ணுகிறீர்களோ, நீங்கள் கேட்கிறதை என் தேவன் இந்த நாட்களை செய்ய போகிறார். எல்லாருடைய கண்களை மூடி இப்பொழுது நீங்க கேட்கிறதை ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். எதெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ, வியாதியோட வந்திருக்கிறீங்களா, சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் சொல்லுகிறது, இதோ வியாதிகள் ஒன்றை நான் வரவிடேன். அன்றைக்கு ஏராளமானவர்கள் தேவனிடத்திலே சேர்ந்தார்கள், கிட்டி சேர்ந்தார்கள். தேவனிடத்திலே சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார் என்று மாற்கு சுவிசேஷத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். வியாதியோடு வந்தால் இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கு நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா, தேவனிடத்திலே தேவனை பார்க்க வேண்டும் என்று வந்ததான சகை என்று சொல்லப்பட்ட தேவனுடைய மனுஷன் அங்கே பணம் நிறைந்தவனாய் வந்திருந்தான், உண்மைதான். ஆனால் இதயத்திலே சமாதானம் இல்லாதவனாய் வந்த பொழுது ஆண்டவரை பார்க்கத்தான் அவன் வந்தான். ஆனால் கடைசியிலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக இறங்கி வந்து தன்னை விட்டுக் கொடுத்த பொழுது அவன் போகின்ற பொழுதே சமாதானத்தோட போனான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஸ்தானத்திலிருந்து நீங்கள் தேவன் பக்கமாக இறங்கி வாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி தேவனிடத்தில் கேட்க முடியுமா? எல்லாரும் சத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாட்களிலே பேசின வசனத்தின்படியால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும். தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர வியாதி இருந்தால் விடுதலை செய்யும்படியாய் கேளுங்க. ஓ குளோரி குளோரி குளோரி, ஓ மகிமை மகிமை மகிமை, தேவனுடைய மகிமை இறங்கட்டும். தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியா என் தேவன் கடந்து வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சோதரம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபை குறித்து இந்த நாட்களிலே பார்த்தோம். யாக்கோபு மறுபடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். பார்த்துக் கொண்டதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதன் பிறகு இந்த யாக்கோவை பார்த்து ஆண்டவர் தாகத்தோடு ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன காரியம் தெரியுமா? 35 அதிகாரத்தில் முதல் வசனங்களை நானே வாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடியும் நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு போராட்டத்தில் இருந்து யாக்கோபு இறங்கி வந்தார். வாக்கு தத்தங்களை வெற்றி செவித்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் யாக்கோவை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடுகிற பொழுது உன்னை உனக்கு தரிசனமாகி தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார். ஆண்டு பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், யாக்கோவே எல்லாவற்றுக்கும் எல்லா தீங்களுக்கும் விலக்கு உன்னை நான் காத்துக்கொண்டேன். இப்பொழுது உனக்கு தரிசனமாகி உன் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு உன்னை நான் விடுவித்தேனே, உனக்கு ஜீவனை கொடுத்தேனே. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த பெத்தேலுக்கு போய் அந்த பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. என்னை நீ துதிக்க வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை பாடி என்னை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 வசனத்திலே அவன் அறிக்கை பண்ணுகிறான், தாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். தேவன் என்ன சொன்னாலும் இனி நான் செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் பலிபீடத்தை உண்டாக்கு, இன்றைக்கு நான் பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சபையிலே இருந்து தேவனை ஆராதிப்பதுதான், தேவனை மகிமைப்படுத்துவதுதான், தேவனை துதிப்பதுதான், இந்த சபைக்காக ஓடுவதுதான், இந்த ஊழியக்காரனோடு சேர்ந்து நீங்கள் ஓடி இந்த சபையை நீ கட்டி எழுப்புவதுதான் தேவனுக்கு உகந்த நல்லொரு பலியாய் காணப்படுகிறது. உம்மை உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இயேசுவே 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 எங்கள் இயேசுவே சொல்லு, இயேசுவே 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 எங்கள் இயேசுவே. உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதிக்க நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஆசீர்வாதம் தந்தவரு நன்றி சொல்கின்றோம். ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஆசீர்வாதம் தந்தவரு நன்றி சொல்கின்றோம். ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம், அதை நூறாக்கி தந்தவரே நன்றி சொல்கின்றோம். ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம், அதை நூறாக்கி தந்தவர் நன்றி கொள்கின்றோம். இயேசுவே எங்கள் இயேசுவே
சொல்வோம்,
இயேசுவே எங்கள் இயேசுவே, உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இயேசுவே
கரங்களை தட்டி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோம், அவரே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர்,
இயேசுவே
அவரே நம் வேலைகளை சந்திக்கிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே எங்கள் இயேசுவே இயேசுவே ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம்.
ராஜாவை மகிமைப்படுத்துவோம், எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ தகப்பனே உம்மை சோதரிக்கிறோம், தகப்பனே இந்த சபை ஆசீர்வதிக்கும், ஆண்டவரே இந்த சபை ஆசீர்வதிக்கும், ஆண்டவர் சபையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாதபடி சகலவிதமான நன்மைகளினாலே நிரப்பது, சகலவிதமான நன்மைகளினாலே இவர்களை திருப்தியாக்குவீராக, சகலவிதமான நன்மைகளினாலே இவர்களை திருப்தியாக்குவீராக. அன்றைக்கு யாக்கோபு செலுத்த பொழுது ஆண்டவரை ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த கூறலுக்கு அதை செய்கிறார்கள். Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Hallelujah.
Oh, Deva Prasanam Urangi Kondirikkirathu. Deva Prasanam Urangi Kondirikkirathu Naan Unarukiren. ஓ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறதை நான் உணர்கிறேன். இந்த சபையிலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறது, இந்த சபையிலே தேவனுடைய அற்புதமான அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. அவன் ஓ தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்பும், ஓ ஜீவித்த பவர், ஜீவித்த அனாயிண்டிங், ஓ லார்ட் பிளஸ் எவ்ரிவன் இன் ஜீசஸ் நேம், லார்ட் பிளஸ் எவ்ரிவன் இன் ஜீசஸ் நேம். ஓ தேவ பிரசன்னம் இறங்குகிறப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, தேவனுடைய ஆவியான அபிஷேகத்துக்காக நன்றி. ஓ தகப்பனே இந்த இடத்திலுமா இன்றைக்கு ஒரு தேவையோடு வந்த பிள்ளைகளப்பா, இன்றைக்கு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வியாதியோடு வந்த பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக இந்த அடியான் சபிக்கிறேன். ஆண்டவரை இன்றைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்ததை போல, ஆண்டவரை இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்த பொழுது இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீதாங்க. தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கும் என்று சொன்னீரே, எல்லா நுகத்தையும் முறிக்கும் என்று சொன்னீரே, அந்த அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா நுகங்களை உரைக்கக்கூடிய, எல்லா நுகங்களை முறிக்க முறியடிக்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். கமான் கமான் கமான், ஓ ரிசீவ் த பவர், தேவ வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை நான் உணர்கிறேன். இந்த சபை ஓ தேவனுடைய சபையை ஆசீர்வதிக்கிறார். ஓ Thank you, Jesus. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலுமாய் இந்த சபையாருக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையார் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலுமாய் யார் யார் தேவையோட பிரச்சனைகளோட வியாதியோட
ஆண்டவரே, கட்டுக்களோடு இந்த இடத்துல யார் வந்திருக்கிறார்களோ, தகப்பனே நீர் அறிகிறவர், இன்றைக்கு இந்த பிள்ளைகளை நீர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்துலதான் விடுதலை இருக்கிறதப்பா, உம்மிடத்துலதான் சுகம் இருக்கிறது, உம்மிடத்திலான் ஆரோக்கியம் இருக்கிறது, உம்மிடத்திலான் ஐஸ்வர்யம் இருக்கிறது, உம்மிடத்திலான் எல்லாமே இருக்கிறதப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேவை கேட்டபடி தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபையை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கிருபையின் ஆலயத்தை தேவன் கிருபையினாலே நிரப்புவீராக. சகலவிதமான கிருபைகள், சகலவிதமான ஆசீர்வாதங்கள், சகலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த கிருபையின் ஆலயத்தில் தேவன் கிருபையாய் கொடுப்பீராக, கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல நாளிலுமாய் கூட இந்த சபையினுடைய ஆண்டவரே போதகரை குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, இந்த போதகரையும் இந்த குடும்பத்தையும், போதகர் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உதவி செய்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நாளுக்கு நாள் இந்த சபையானது வளரட்டும். ஆண்டவரே, மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல, குன்றின் மேல் இடப்பட்ட விளக்கை போல, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, ஒளி கொடுக்கக்கூடிய சபையாய் இந்த சபை மாறுகிறதற்காய் சோதனம், மாறுகிறதற்காய் சோதனம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமைகள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.